وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. وبعد، கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்த பின் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறிய பிறகு, எனக்கும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே பயன் தரக்கூடிய இல்மையும் பயப்படக்கூடிய உள்ளத்தையும் நேர்வழியையும் வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். இன்று இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர் தப்சீர் வகுப்பிலே சூரத்துல் பக்ராவின் 120வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும் குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா وَلَئِنِ اتَّبَعْتَ أَهْوَاءَهُمْ بَعْدَ الَّذِي جَاءَكَ مِنَ الْعِلْمِ مَا لَكَ مِنَ اللَّهِ مِنْ وَلِيٍّ وَلَا نَصِيرٍ الَّذِينَ آتَيْنَاهُمُ الْكِتَابَ يَتْلُونَهُ حَقَّ تِلَاوَتِهِ أُولَئِكَ يُؤْمِنُونَ بِهِ وَمَنْ يَكْفُرْ بِهِ فَأُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ. உங்களுக்கு முன்பு நாம் கூறியிருக்கிறோம், தொடர்ந்து இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தபாரக வதஆலா யூதர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் இடையிடையே முஷ்ரிக்குகளை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு வருவார் என்று. அந்த ஒரு தொடரில்தான் இன்று நாம் ஓதிய இந்த வசனத்திலும் 120வது வசனத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய அந்த மனநிலையை பற்றி இங்கே சொல்கிறான். முஸ்லிம்களை குறித்து அவர்கள் என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள், முஸ்லிம்களை குறித்து அவர்கள் என்ன ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் விஷயத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், முஸ்லிம்கள் விஷயத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், அவர்களுடைய குறிக்கோள் எல்லாம் எதுவாக இருக்கும், அவர்கள் என்ன திட்டத்தின் அடிப்படையிலே செயல்படுவார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நேரடியாக இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா பேசுகிறார், வலன் தர்வா அன்க, நபியே உங்களை பற்றி திருப்தியே அடைய மாட்டார்கள் யூதர்களும் கிறிஸ்துவர்களும், ஹத்தா எதுவரை எனில் தத்தபிஅம் இல்லதகும், நீங்கள் அவர்களுடைய கொள்கையில் செல்லும் வரை, அவர்களுடைய மதத்தை பின்பற்றும் வரை, அவர்களுடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை, அவர்களின் கலாச்சாரத்தின்படி நீங்கள் வழி நடக்கின்ற வரை அவர்கள் உங்களை குறித்து திருப்தி அடைய மாட்டார்கள், உங்களை குறித்து அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். கொஞ்சம் முன்னாடி வந்து கொள்ளுங்க, பின்னாடி வரவங்களுக்கு என்ன நிலம் எதுலமா
la
الله أكبر. ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم. நபியே, இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி என்றால், அவர்களுடைய நோக்கம் எல்லாம் எப்படியாவது நீங்கள் இஸ்லாம் என்ற இந்த நேர்வழியிலிருந்து, அல்லாஹ் கொடுத்த உங்களுடைய இந்த நேரான மார்க்கத்திலிருந்து விலகி அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயம் அவர்களுடைய கொள்கை வழிபாட்டிலே நீங்கள் சென்று விட வேண்டும். அப்போதுதான் அந்த யூதர்கள் உங்களை குறித்து திருப்தி அடைவார்கள். நீங்கள் அவர்களோடு இணக்கமாக நடந்து கொள்வதை குறித்தோ, அவர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவிகளை ஒத்தாசைகளை குறித்தோ, அவர்களோடு மரியாதையாக நீங்கள் நடந்து கொள்வதை குறித்தோ, அல்லது நீங்கள் செய்து கொண்ட இந்த சமாதான ஒப்பந்தங்களை குறித்தோ, அதை குறித்தெல்லாம் அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். நீங்கள் என்னத்தான் நன்மைகளை, உபகாரங்களை, உதவிகளை, மனிதாபிமான கடமைகளை நீங்கள் அவர்களோடு செய்து ஒரு சமூக நல்லுணர்வை நீங்கள் பேணினாலும் சரி, யூதர்கள் உங்களை உங்கள் மார்க்கத்திலே செயல்பட விடமாட்டார்கள். உங்களை கொண்டு அவர்கள் எப்போது திருப்தி அடைவார்கள்? அவர்களுடைய வழியில் நீங்கள் சென்றால்தான் திருப்தி அடைவார்கள். அந்த வழியில் உங்களை மாற்றாதவரை அவர்கள் ஓயமாட்டார்கள். இதைத்தான் இதற்கு முன்பாக நூற்றி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறியதை பார்த்தோம். வத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யர்துனக்கும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம். உங்களை காஃபிர்களாக திரும்ப மாற்றிவிட வேண்டும் என்பதுதான் அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வேதக்காரர்களுடைய குறிக்கோள் ஆசையே. அன்பிற்குரியவர்களை, இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழே வாழ்ந்த மதீனாவிலே அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே வாழ்ந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால், இன்று யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அதிகாரம் பெற்று தங்களால் எதையும் செய்ய முடியும் என்ற அளவிற்கு உரிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அவர்கள் முஸ்லிம்களை கிறிஸ்தவர்களாக, முஸ்லிம்களை யூதர்களாக மாற்றுவதற்கு என்னென்ன திட்டங்களை வகுப்பார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இது இவர்களின் பிறவி குணம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இவர்களுடைய பிறவி குணம் இது. அவர்களை பொறுத்தவரை இஸ்லாம் அவர்களுக்கு எதிரி. ஏன்? இஸ்லாமிலே நேர்மை இருக்கிறது. ஏன்? இஸ்லாமிலே ஒழுக்கம் இருக்கிறது, நீதம் இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது. அவர்களுக்கு தேவை என்ன? கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை, புரோகிதத்தனமான ஒரு வாழ்க்கை, சடங்குகளை செய்து பிழைக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை, மக்களை அனாச்சாரங்களிலும் அசிங்கங்களிலும் ஆபாசங்களிலும் தள்ளி அவர்களை இறை வழிபாட்டிலிருந்து, உண்மையான இறைநெறியிலிருந்து தூரமாக்கி அவர்களை கொண்டு பிழைப்பு நடத்துவது அவர்களது வேலை. அவர்களை பொறுத்தவரை ஷைத்தான் அவர்களுக்கு எதை ஏவுகிறானோ அதுதான் அவர்களுக்கு மார்க்கம். ஷைத்தான் அவர்களுக்கு எதை ஏவுகிறானோ அதுதான் அவர்களுக்கு மார்க்கம். சடங்குகளும் மூடத்தனமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் இதுதான் அவர்களுடைய அந்த அடிப்படையாக இருக்கிறது. அப்ப இஸ்லாம் நீதத்தை ஏவுகிறது, இஸ்லாம் சிந்திக்க ஏவுகிறது, இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு சுதந்திரத்தை ஏவுகிறது, இஸ்லாம் ஒரு மனிதனுக்கும் அவனுடைய இறைவனுக்கும் இடையிலே எந்த விதமான இடைத்தரகரும் தேவையில்லை என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது, இஸ்லாம் பண்பாட்டை வலியுறுத்துகிறது, நேர்மையை வலியுறுத்துகிறது, அல்லாஹ்வுடைய பயத்தை அவனுக்கு கொடுக்கிறது. தனிமையில் இருந்தாலும் சரி, நீ மக்களுக்கு மத்தியிலே இருந்தாலும் சரி, உனது செயல் விசாரிக்கப்படும், உனது செயலுக்குரிய கூலி கொடுக்கப்படும் என்ற உண்மையான தக்வாவை இஸ்லாம் கொடுக்கிறது. நீ எந்த ஒரு குடும்பத்தின் பெயராலும் அல்லது வேறு ஏதாவது ஒரு அந்தஸ்துடைய கண்ணியத்தின் பெயராலும் அல்லாஹ்விடத்தில் நீ சொர்க்கத்தை அடைய முடியாது. உன்னுடைய ஈமான், உன்னுடைய அமலை கொண்டு மட்டும்தான் நீ சொர்க்கத்தை அடைய முடியும். பிறருடைய சிபாரிசால் மட்டும் நீ சொர்க்கத்தை அடைய முடியாது. அந்த சிபாரிசுக்கு தகுதியானவனாக ஈமானும் அமலும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும்.
என்பதை அல் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அப்ப இதெல்லாம் அவர்களுடைய கொள்கைக்கு கோட்பாடுக்கு எதிராக இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை அநியாயங்கள், ஏமாற்றுதல், இதுதான் அவர்களுடைய மதங்களின் அடிப்படையாக இருக்கிறது. அப்ப அவர்கள் இப்படிப்பட்ட அவர்களுடைய மதத்திற்கு அடிப்படைக்கே எதிரியாக இருக்கிறது. புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? அவங்களுடைய மதத்துக்கே எதிரி, அடிப்படைக்கே எதிரியாக இருக்கக்கூடிய இஸ்லாமை அவர்கள் எப்படி அங்கீகரிப்பார்கள்? புரியுதுங்களா? அவங்களுடைய அடிப்படை கொள்கைக்கே இது எதிராக இருக்கிறது. இதை அங்கீகரிப்பார்களா? அங்கீகரிக்க மாட்டார்கள். அப்ப என்ன முயற்சி செய்வார்கள்? இந்த கொள்கையை கொண்டு வந்த உங்களையே மாற்றிவிடலாமா என்று முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹ், இந்த நேரிய மார்க்கத்தை கொண்டு வந்த உங்களையே தடம் புரளை செய்துவிட்டால் அதன் மூலமாக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தடம் புரளை செய்துவிடலாம் என்று அவர்களின் கொள்கை இருக்கும், அவர்களின் லட்சியம் நோக்கம் இருக்கும். நீங்கள் அவர்களுடைய கொள்கையில் செல்லுகிறவரை நபியே அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். அப்ப எவ்வளவுதான் நம்ம இணக்கமாக இருந்தாலும் அந்த இணக்கத்தை கொண்டு கிறிஸ்தவர்கள் யூதர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தபோது மிகவும் இறங்கி வந்தார்கள். எந்த அளவு யூதர்களை சமாதானப்படுத்தி ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்க முடியுமோ, ஒரு சமத்துவத்தோடு நிறைந்த ஒரு நீதத்தின் மீது அமைந்த ஒரு கூட்டத்தை, ஒரு சமூக அமைப்பை உருவாக்க முடியுமோ, அதற்கு அத்தனை முயற்சிகளையும் செய்தார்கள். எவ்வளவோ விஷயங்களை விட்டுக் கொடுத்தார்கள். யூதர்களுக்கு பாதுகாப்பு தர தயாரானார்கள். உங்களை யாராவது எதிர்க்க வந்தால் நாங்கள் உங்களுக்காக போரிடுவோம். இது என்ன ஒரு பெரிய ஒரு தீர்க்கமான ஒரு சட்டம் பாருங்கள். தனது சமூகத்திலே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குரிய அந்த மக்களுக்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை பாருங்கள். உங்களுக்கு யாராவது தொந்தரவு செய்த, கெடுதி செய்ய உங்கள் மீது போர் தொடுக்க வந்தார்கள் என்றால் நாங்கள் உங்கள் சார்பாக அவர்களிடத்திலே சண்டை செய்வோம். அதை ஜிஹாத், கித்தால் ஃபி சபீலில்லாஹ் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் எந்த அளவுக்கு நீதத்தை அவர்கள் பேணினார்கள்! ஒருவன் யகூதியாக இருக்கிறான் என்ற காரணத்தால் அவன் மீது அநியாயம் செய்யப்படுவதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவே இல்லை. மைனாரிட்டியாக இருந்தார்கள். ஆனால் மெஜாரிட்டிக்கு என்ன ஒரு உரிமை இருந்ததோ அத்தனை உரிமைகளையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கண்ணியத்தோடு வாழ வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இப்படியெல்லாம் இருந்தும் நபியின் இந்த பெருந்தன்மையை பார்த்து, இஸ்லாத்தின் இந்த பெருந்தன்மையை பார்த்து அவர்கள் இறங்கி வந்தார்களா, தீனை புரிந்து கொள்வதற்கு நெருங்கி வந்தார்களா என்றால் வர தயாரில்லை. சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருந்தார்கள். சதித்திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருந்தார்கள். நபியை கொல்ல முயற்சித்தார்கள். முஸ்லிம் பெண்களை கேலி செய்தார்கள். சஹாபாக்களை பரிகாசம் செய்தார்கள். அதற்காக கவிதைகளை எழுதினார்கள். பொது இடங்களிலே அந்த கவிதைகளை பாடினார்கள். எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ சஹாபாக்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகளை மூட்டி மீண்டும் அவர்களை யுத்தத்திலே ஒருவர் மற்றவரின் இரத்தத்தை குடிப்பதற்கு அவர்களை தூண்டிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே பகைமை தீயை மூட்டிக்கொண்டே இருந்தார்கள். இப்படி திட்டங்கள் தீட்டிக்கொண்டே இருந்தார்களே. இவர்களுடைய நோக்கம் என்னவென்று அல்லாஹ் சொல்கிறான், அவர்களின் கொள்கையில் நீங்கள் செல்லாதவரை அவர்கள் ஓய மாட்டார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாமும் அதைத்தான் எதிர்கொண்டிருக்கிறோம். யூதர்கள் கிறிஸ்தவர்களோடு, யூதர்களை பொறுத்தவரை இன்று நமது சமூகத்திலே அவர்கள் இல்லை என்றாலும் பொதுவாக நம்மை சுற்றி உள்ள பல செயல்கள் அந்த யூதர்களால் பரப்பப்படுகிற செயல்களாக இருக்கின்றன என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் நம்மோடு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பல கல்வி நிறுவனங்களை நடத்துகிறார்கள். பாடல் பள்ளியிலிருந்து கல்லூரி வரை, பல்கலைக்கழகம் வரை நடத்துகிறார்கள். அதுபோன்று சிறிய மருத்துவமனையிலிருந்து பெரிய மருத்துவமனை வரை நடத்துகிறார்கள். இப்படி கல்வி அந்த கூடங்களின் மூலமாக மக்களுக்கு பொது சேவை செய்கிற மருத்துவமனைகளின் மூலமாக இவர்களை பொறுத்தவரை மக்களுக்கு சேவை செய்வது நோக்கமா என்றால், மக்களுக்கு சேவை செய்வதை விட அவர்களை தங்களது மதத்திலே திணிப்பதுதான் அவர்களுக்கு நோக்கம். அதுவும் குறிப்பாக முஸ்லிம்களை எப்படியாவது தங்களது பாசிலான கொள்கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் முழுக்க தங்களது நேரங்களையும் செல்வங்களையும் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்ப இஸ்லாமை விட்டுவிட்டு அவர்களுடைய வழியிலே செல்ல வேண்டும். இப்ப அவர்களுடைய வழியிலே செல்ல வேண்டும் என்றால் ஒன்று மொத்தமாக இஸ்லாமை விட்டே வெளியே சென்று விடுவது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கொஞ்சம் முக்கியமா கவனிங்க, முதல் கட்டமாக எதற்கு முயற்சி செய்வார்கள்? மொத்தமாக இஸ்லாமை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்வார்கள் ஒன்று. இரண்டாவது, அதற்கு அவர்களால் முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் அவர்களின் கலாச்சாரத்தையாவது நீங்கள் பின்பற்ற வேண்டும், அவர்களின் கலாச்சாரத்தையாவது நீங்கள் பின்பற்ற வேண்டும் எந்த வகையிலாவது. ஏனென்றால் ஒருவன் ஒருவருடைய கலாச்சாரத்தை விரும்ப ஆரம்பித்தால், ஒருவன் ஒருவருடைய கலாச்சாரத்தை மேன்மையாக உயர்ந்ததாக கருத ஆரம்பித்தால் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலாச்சாரத்தை உடைய அந்த மக்களின் மதத்தின் மீதும் அவனுக்கு ஒரு மோகம் ஏற்படும். புரிகிறதா இல்லை? அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தின் மீது ஒருவனுக்கு மோகம் ஏற்பட்டால் அது அவனுக்கு கவர்ச்சியாக தெரியுமே. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனிதன் கொண்டிருக்கிற நேரிய இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது அவனுக்கு வெறுப்பு ஏற்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மனதளவிலே தனது இஸ்லாமிய மார்க்கத்தை வெறுக்க ஆரம்பிப்பான், அதிலிருந்து தூரமாக ஆரம்பிப்பான். இறுதியில் பார்ப்பதற்கு பெயரளவிலே ஒரு முஸ்லீமாக அவன் வாழ்ந்தாலும் கூட மனதளவிலே அவன் ஒரு கிறிஸ்துவனாக அல்லது ஒரு யகூதியாக வாழ்வான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நஅஊது பில்லாஹி மின் தாலிக். இது ஒரு சாதாரணமான நிலை அல்ல. இது முந்திய நிலை காஃபிர் குஃபருடைய நிலை. பட்ட வருத்தமாக இஸ்லாமை விட்டு வெளியே சென்று விட்டான் குஃபூர். இரண்டாவது நிலை நயவஞ்சகத்தின் நிலை. நயவஞ்சகத்தின் மிகப்பெரிய நிஃபாக்குல் அக்பர், பெரிய நிஃபாக்குடைய வகை. ஆனால் அவனோ எண்ணிக்கொண்டிருப்பான் தொழுதவனாக, நோன்பு நோற்றவனாக, சமுதாய முஸ்லிம் சமுதாயத்திலே ஒருவனாக இருந்து கொண்டு அவன் தன்னை முஸ்லிம் என்று நினைக்கலாம். ஆனால் அல்லாஹுவின் பார்வையிலே, தூதரின் பார்வையிலே அவன் ஒரு முனாஃபிக். ஏன்? அவன் இஸ்லாமை வெறுத்தான், கிறிஸ்தவர்களின் யூதர்களின் அந்த கலாச்சாரத்தை அவன் நேசித்தான். அல்லாஹுவின் வேதத்தை அவர்கள் வெறுத்தார்கள். அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு உணர்த்தும் விதமாகத்தான் தங்களது ஒவ்வொரு உரையிலும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். உபஅத் فَإِنَّ أَحْسَنَ الْكَلَامِ كَلَامُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ. கலாச்சாரத்திலே சிறந்த கலாச்சாரம் முஹம்மதுடைய கலாச்சாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழிமுறைகளிலே சிறந்த வழிமுறை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை. அவர்களுடைய வழிமுறை எப்படி? வழிபாட்டுக்கு, தொழுகைக்கு, வணக்க வழிபாட்டுக்கு என்று அவர்களுக்கு சிறப்பு வழிமுறை இருக்கிறது. ஆடை அலங்காரத்துக்கு சிறப்பு வழிமுறை இருக்கிறது. ஏன், உணவு உண்பதற்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஏன், ஒரு மனிதன் தனது சுய தேவையை நிறைவேற்றுவதற்கு கூட ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி தனி அடையாளத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி எல்லாவற்றிலும் சிறந்ததை கற்பித்து, இப்படி எல்லாவற்றிலும் சிறந்ததை, மிக மேலானதை கற்பித்து. ஒழுக்கம் என்றால் மிக உயர்ந்த ஒழுக்கம், பண்பாடு என்றால் மிக சிறந்த பண்பாடு. இப்படி அனைத்திலும் எல்லாவற்றிலும் மிக சிறந்ததை கற்பித்துக் கொடுத்து நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருக்கிறார்கள். அப்ப ஒரு மனிதன் இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்திலே கரைய ஆரம்பித்தால் கடைசியிலே அவனுடைய நிலை எங்கே போய் நிற்கும்? அவனுடைய மனதுடைய நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை அவன் வெறுக்க ஆரம்பிப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபியின் சுன்னாவின் மீது அவனுக்கு இருக்கின்ற வெறுப்பு நபியின் மீது வெறுப்பை ஏற்படுத்தும். அந்த சுன்னாவை பேணக்கூடிய மக்களின் மீது அவனுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய சட்டங்களின் மீது அவனுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். ஏன், அல்லாஹ்வுடைய சட்டங்களில எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய சட்டங்களில், தம்பி என்ன பாருங்க, அல்லாஹ்வின் சட்டங்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா? எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய சட்டம் ஏன் நிறைவானது? வதம்மத் கலிமத்து ரப்பிக்க சித்கன் வஅத்லா. வதம்மத் கலிமத்து ரப்பிக்க சித்கும் வஅத்லா லா முபத்தில லிகலிமாதி. நபியே, உங்களது இறைவனுடைய மார்க்கம் உண்மையாலும் நிறைவானது, பரிபூரணமானது, நீதத்தாலும் நிறைவானது, முழுமையானது. தம்மத் கலிமது ரப்பிக சித்கும் வஅத்லா. அல்லாஹ்வுடைய மார்க்கம் உண்மையை தவிர அதில் எதுவுமே கிடையாது. ஒரு சும்மா விளையாட்டுக்கு கூட போய் கிடையாது, சும்மா ஒரு விளையாட்டுக்கு கூட, ஒரு ஆர்வத்துக்கு கூட, ஏதோ சும்மா அப்படி பொய்யுக்கு வேலையே இல்லை. அல்லாஹுவை விட உண்மை சொல்பவன் யார் இருக்க முடியும்? அல்லாஹுடைய தூதரோ அஸ்ஸாதிகுல் மஸ்து, உண்மையாளர் உண்மையாளர் என்று அங்கீகரிக்கப்பட்டவர். பொய்யே பேச மாட்டார், பொய்யே பேசாத தலைவர், பொய்யே பேசாத மார்க்க வழிகாட்டி. எதற்கும் அவர்கள் பொய் பேசியது கிடையாது. அவர்கள் நகை பூட்டினாலும், மக்களுக்கு ஏதாவது நகைச்சுவை சொன்னாலும் கூட அந்த நகைச்சுவையும் உண்மையின் அடிப்படையில் தான் இருக்கும், பொய் பேச மாட்டார்கள். பொதுவாக நகைச்சுவை என்பதே பொய்யின் அடிப்படையில் தான் என்று மக்கள் விளங்கி வைத்திருக்கின்ற நிலையில், அந்த நகைச்சுவையை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் பொய்யை கலக்கவில்லை என்றால் எப்படிப்பட்ட உண்மையான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்! அவர்களுடைய தோழர்களும் அப்படித்தான். அல்லாஹ் தெளிவா டிக்ளேர் பண்ண, நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உண்மையாளர்களோடு இருங்கள். அப்ப ஒரு உண்மையான முஸ்லீமை தவிர ஒரு உறுதியான உண்மையாளரை எங்குமே தேட முடியாது. அப்ப அல்லாஹுடைய இந்த மார்க்கும் கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையிலே அல்லாஹுவின் மீது, அல்லாஹுவின் தூதரின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை ஈமான் நமக்கு எதை தூண்ட வேண்டும் என்றால், அவர்களுடைய தீனை முழுமையாக பின்பற்றுவதற்கு நம்மை தூண்ட வேண்டும். அவர்கள் கொண்டு வந்த சுன்னாவை நாம் ஏற்று அதை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு நம்மை தூண்ட வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும் அந்த சுன்னாவிற்கு பதிலாக யூதர்களின் கிறிஸ்தவர்களின் கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்ள நம்மை தூண்டிவிடக்கூடாது. அப்படி ஒருவன் செய்கிறான் என்றால் அத்தஸ்தப்திலூன் அல்லதி ஹுவ அதுனா பில்லதி ஹுவ கைர், அதற்கு சமமானவன். எப்படி? சிறந்ததை தவிர்த்து விட்டு, உயர்ந்ததை தவிர்த்து விட்டு மட்டமான ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்களா என்று மூசா நபி பனி இஸ்ராயில் இடத்திலே கேட்டார்கள் அல்லவா. அல்லாஹ் மண்ணு செல்வாவை இறக்கினார். அவர்கள் சொன்னார்கள், மண்ணு செல்வா எங்களுக்கு வேண்டாம். எது வேண்டும்? பூமி விளைவிக்கக்கூடிய வெங்காயம் வேண்டும், பூண்டு வேண்டும், கீரை வேண்டும், வெள்ளரிக்காய் வேண்டும் என்று கேட்டார்கள் அல்லவா. அதுபோன்றுதான் அல்லாஹு தஆலா உயர்ந்த ஒரு கலாச்சாரத்தை கொடுத்திருக்க, அதை விட்டுவிட்டு தரம் கெட்ட ஒரு கலாச்சாரத்தை ஒருவன் தேர்ந்தெடுப்பானே ஆனால், கண்ணியமான ஒரு கலாச்சாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்க கேவலமான ஒரு கலாச்சாரத்தை தேர்ந்தெடுப்பானே ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் நேர்வழிக்கு பிறகு வழிகேட்டிலே செல்கிறான், நேர்வழிக்கு பிறகு வழிகேட்டிலே செல்கிறான். அப்ப இந்த வசனம் ஏதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் சொன்னது கொண்டு எண்ணிவிடாதீர்கள். அவர்களுக்கு சொல்வதன் மூலமாக இறுதி நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்களை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப இன்று எத்தனையோ முஸ்லிம்கள் தங்கள் பிள்ளைகளை கிறிஸ்தவர்களுடைய கல்லூரிகளுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறார்கள். அந்த சூழ்நிலையிலே நாம் பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் பெரும்பாலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவர்கள் உண்மையான ஒரு பாதுகாப்பான குடும்பத்திலே வளரவில்லை என்றால் மனதளவிலே கிறிஸ்துவத்தை அங்கீகரித்தவர்களாக வளர்வதை பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த கலாச்சாரம் அவர்களுக்கு திணிக்கப்படுகிறது. ஆடையிலே பாருங்கள், கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களிலே முட்டிக்கால்களுக்கு மேலே பெண்களுக்கு ஸ்கர்ட் என்ற அந்த சீருடை யூனிஃபார்ம் வெட்கம் பறிக்கப்படுகிறது. அவர்களுடைய அந்த கொள்கைகளின், மதங்களின் அடிப்படை இப்போது அவர்கள் இப்போது மட்டுமல்ல எப்போதுமே என்ன கொண்டிருக்கிறார்கள் என்றால், வெட்கத்தை உருவிவிட வேண்டும், வெட்கத்தை எடுத்துவிட வேண்டும். வெட்கத்தை எடுத்து ஆண்கள் பெண்கள் இருவரையும் ஒரு சேர கலக்க விட்டு விட்டால் அதற்கு பிறகு எவரும் இஸ்லாத்தை விரும்பவே மாட்டார்கள். ஒன்று. இரண்டாவது, பொருளாதாரத்திலே முஸ்லிம்கள் பின்பற்றுகிற ஹலால் ஹராம் என்ற அந்த கோட்பாட்டிலிருந்து அவர்களை வெளியேற்றி பொருளீட்ட வேண்டும், அதற்கென்று ஒரு தனி முறை இவர்கள் கற்பித்து அந்த அடிப்படையிலே வட்டி கலந்த, ஏமாற்றுவது கலந்த, பொய்யான பிரச்சாரங்கள் கலந்த, பொய்யான வியாபாரங்கள் கலந்த, இப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை இவர்களுக்கு அறிமுகப்படுத்தி பொருளாதார ஆசையை ஊட்டி இவர்களை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்களை இந்த கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றினார்களோ, ஒன்று முற்றிலுமாக இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றினார்களோ, அல்லது இஸ்லாமை வெறுக்கும்படி செய்தார்களோ, ரெண்டில் ஒன்று பல இஸ்லாமிய நாடுகளிலே நடந்திருக்கின்றன. ஒன்று முஸ்லிம்களை இஸ்லாமிலிருந்து வெளியேற்றினார்கள், அல்லது இஸ்லாமை வெறுக்கும்படி, இஸ்லாமை வெறும் மஸ்ஜிதோடு நிறுத்தும்படி. உங்கள் இஸ்லாமை எதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், மஸ்ஜிதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அதற்கு பிறகு வாழ்க்கையிலே இஸ்லாமை கொண்டு வந்து விடாதீர்கள் என்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய இரண்டு மிகப்பெரிய ஆயுதங்கள் என்ன? வெட்கத்தை எடுத்து ஆண்களை எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு சேர கலக்க விடுவது. உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள். எப்படி திட்டம்? பள்ளிக்கூடங்களிலே கோ எஜுகேஷன். அதுவும் எப்படி? பல இடங்களிலே ஒரு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள. பல இடங்களிலே பார்த்திருக்கிறோம் சகோதரர்களே, அவர்கள் வெளியிலே அழைத்து செல்லும் போது கூட ஒரு ஆம்பளை புள்ள கையில ஒரு பொம்பளை புள்ளையை கொடுத்துருப்பான். சிறுவர்கள் சின்ன வயதிலிருந்து, இன்னும் பல வெளிநாடுகளிலே சிறுவர்களையும் சிறுமிகளையும் அவர்களை அழைத்து சென்று அந்த ஸ்விம்மிங் பூல் நீச்சல் குளத்திலே அவர்களுக்கு நீச்சல் பழக்கி கொடுக்கிறோம் என்று 8 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய, 9 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை நிர்வாணமாக குளிக்க வைக்கிறார்கள். இன்னால் இல்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். எப்படிப்பட்ட கேவலம் பாருங்கள். என்ன அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வெட்கம் தான் முன்னேற்றத்திற்கு தடை. இன்னால் இல்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். வெட்கம் முன்னேற்றத்திற்கு தடை. இந்த வெட்கம் தான் பல தீய எண்ணங்களை மனிதனுக்கு உருவாக்குகிறது. எப்படி தலைகீழாக போதிக்கிறார்கள் பாருங்க. சைத்தான் அவர்களுக்கு போதிப்பது யார்? சைத்தான் போதிக்கிறார். இப்படி இன்று கூட கல்லூரிகளிலே நாம் என்ன கேள்விப்படுகிறோம்? கல்லூரிகளிலே ஒரு ஆண் மகனை ஒரு பெண் பிள்ளையோடு இணைத்து விடுகிறார்கள். புரோஜெக்ட் செய்யறதுக்கு, படிக்கிறது, லேப் என்று எடுத்துக்கொண்டால், அல்லது ஏதாவது ஒரு திட்டம் என்று எடுத்துக்கொண்டால் எப்படி சேர்த்து விடுகிறார்கள்? ஒரு ஆம்பளை பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளையோட. இன்னும் அவர்களுடைய பணியிடங்களிலே பார்த்தால் நடுவில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வலது பக்கம் ஒரு ஆம்பளை பிள்ளை, இடது பக்கம் ஒரு ஆம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை. அப்பதான் பணி உற்சாகமா செய்வாங்களாம். எப்படி அவர்கள் என்ன போதிக்கிறார்கள்? பிறகு என்ன? யார் வேண்டுமானாலும், எதை வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் பரிமாறிக்கொள்ளலாம். அதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. நட்பு எப்படி, பழக்கம் என்ன தப்பு இருக்கிறது, அவர்கள் விரும்பினால் என்ன தப்பு இருக்கிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடையிலே அவங்க அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வை களைந்து மோசமான ஆடை. இதற்காகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உலகளாவிய அளவிலே மிகப்பெரிய பொருளாதாரத்தை செலவு செய்து ஆடையை வடிவமைப்பதில் மொத்த குத்தகையை எடுத்துக்கொண்டார்கள். இன்று முஸ்லீம்கள் எல்லாம் பாருங்க, முன்னாடிலாம் நம்ம என்ன செய்வோம், பெருநா வந்து விட்டது என்றால் அதுக்கு முன்னாடியே ஒரு மாசத்துக்கு போய் தையக்கார்ட்ட போய் நம்ம அளவுக்கு கரெக்டா நம்ம துணி தப்போம். இப்ப யாரு தைக்க போறா, எல்லாரும் எங்க போய் எடுக்கிறாங்க ட்ரெஸ்? முஸ்லிம்களுடைய பெருநாட்களிலே பண்டிகைகளிலே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வடிவமைத்து ஆடை உடுத்தப்படுகிறது என்றால் பண்டிகை, நமது பண்டிகை உடுத்தப்படுகிற ஆடை அவர்களின் ஆடை. பண்டிகை பெருநாட்கள் நமது பெருநாட்கள், ஆனால் உடுத்தப்படுகிற கலாச்சார உடையது அவர்களின் கலாச்சார உடை. அப்ப இதை ஆண்கள் விஷயத்திலும் சரி, பெண்கள் விஷயத்திலும் சரி கையில எடுத்துக்கொண்டு இதற்காகவே ஃபேஷன் ஷோ பேரென்னதற்கு ஆடை வடிவங்களை அவர்கள் மக்களுக்கு விளம்பரப்படுத்துகிறார்களாம். கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து அதற்கு பிறகு இன்னும் கேவலமாக இறங்கி எல்லா விஷயத்திலும் பெண்களை, அதுவும் ஆபாசமாக அவர்களை காண்பித்து அவர்களை ஒரு மோகப் பொருளாக ஆக்கி, அவர்களை ஒரு வியாபார பொருளாக ஆக்கி, எல்லா விஷயங்களிலும் அவர்களை திணிப்பதன் மூலமாக முஸ்லிம் பெண்களுக்கு அவர்கள் என்ன போதிக்கிறார்கள்? இந்த பெண்களை பாருங்கள், எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் களைந்துவிட்டு அவர்கள் இருப்பதை என்ன சொல்கிறார்கள்? சுதந்திரமாக. இது என்ன சுதந்திரம்? மிருக சுதந்திரம். அதுதான் டிரெஸ் போடாமல் இருக்கும். அதுதான் டிரெஸ் போடாமல் மிருக சுதந்திரம். இதை பார்க்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு இதையே பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த பெண்ணு என்ன எவ்வளவு அழகா டிரெஸ் போடுறாங்க, எவ்வளவு அழகா அவங்க வெளியே வர்றாங்க போறாங்க. இதையே பார்த்து பார்த்து வளர்ந்தால், இந்த சூழ்நிலையை வளர்ந்தால், கடைசியிலே ஒரு முஸ்லிம் பெண் ஹிஜாபி விரும்புவாளா? இந்த இஸ்லாமிய நாடுகளிலே ஒரு சில நாடுகளை தவிர முற்றிலுமாக ஹிஜாப் தொலைந்து விட்டது. குஃபருடைய நாடுகளிலே எங்கே கிறிஸ்துவ மதம் அடிப்படையாக இருக்கிறதோ அந்த நாடுகளிலே இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள் எல்லாம் ஹிஜாபின் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிற நிலையிலே, பத்தினித்தனத்தின் பக்கம் ஒழுக்கத்தின் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிற இந்த நிலையிலே முஸ்லிம் நாடுகளிலே வாழ்கிற ஒரு பெரும்பான்மையான கூட்டம் ஹிஜாபு வேண்டாம் என்று காபிர்களை போல முஸ்லிம் பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் தலையிலே ஒரு சின்ன கர்ச்சிப் கட்டி இருப்பார்கள், உச்சக்கட்ட தப்புவா இருக்கும். யானா உச்சக்கட்ட தப்புவா இருக்கும் யானா தலையில ஒரு சின்ன கர்ச்சிப்பை கட்டியிருப்பாங்க. அப்படி கட்டியிருந்தாங்கன்னு சொன்னா இவங்க ரொம்ப பெரிய தப்புவாதாரிங்க இந்த சமூகத்தில் விளைக்க வேண்டியது. இது ஒரு சாதாரணமாக ஆகிவிட்டது. அப்ப வெட்கத்திலே அவர்கள் இந்த ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை, கெட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி முஸ்லீம் பெண்களுக்கு மத்தியிலே, ஆண்களுக்கு மத்தியிலே ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தினார்கள். அப்போ வாலிபர்களை பார்க்கிறோம், அழகான ஆடை இந்த வாலிபர்களுக்கு அழகாக தெரிவதில்லை, அசிங்கமான ஆடைத்தான் அழகாக தெரிகிறது. முன்னாடி எல்லாம் முஸ்லீம்களுடைய ஆடை எப்படி இருக்கும், வாலிபர்களுடைய ஆடை எப்படி இருக்கும், இன்று அவர்கள் விடுத்தக்கூடிய ஆடையை பாருங்கள். உள்ளார போடக்கூடிய ஆடை மாதிரி வெளியில இருக்கிற ஆடை இருக்கு. எப்படி உள்ளார அணியக்கூடிய ஆடை தான் உடலோட இறுக்கமாக இருக்கும், ஆனால் உள்ளே அணியக்கூடிய ஆடையை போன்று அவர்களுடைய உடல் மேனியின் மீது அணியக்கூடிய ஆடை இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் இப்படியே இந்த கலாச்சார சீரழிவை சொல்லிக் கொண்டே போகலாம். அப்ப சுருக்கமாக என்னவென்றால், அத்தா தத்தியான இலக்கம் ஒன்று என்ன செய்தார்கள், வெட்கத்தை கலைந்து ஒழுக்கம் பண்பாடு தூய அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டை விலக்கி எதை வேண்டுமானாலும் விடுத்தலாம், யாரோடு வேண்டுமானாலும் பழகலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆடல் பாடல் கூத்து கும்பாலம் எந்த ஆணும் எந்த பெண்ணோடும் பழகலாம், எந்த பெண்ணும் எந்த ஆணோடும் பழகலாம், தடை இருக்கக்கூடாது, இது ஒரு சுதந்திரம், யாரும் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய சமபாதியை மாற்றினார்கள். உங்களுடைய சிந்தனைக்கு விட்டது. இரண்டாவது சமபாதியை எப்படி மாற்றினார்கள், கம்யூனிச பொருளாதார கொள்கை, முதலாளித்துவ பொருளாதார கொள்கையின் மூலமாக இஸ்லாம் போதிக்கக்கூடிய நீதத்தின் மீது, நேர்மையின் மீது, அமானிதத்தின் மீது அமைந்த பொருளாதார கொள்கை இதனால் முன்னேற முடியாது. இஸ்லாம் போதிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை, நீதமான கொள்கை எப்படி, சம்பாதி, உனது தொழிலாளிகளுக்கு உண்டான ஹக்கை கொடு, சம்பாதித்ததற்கு பிறகு உன்னுடைய வருவாயிலிருந்து ஜகாத்தை கொடு, சதகாவை கொடு, செல்வம் உங்களுக்கு மத்தியிலே சுற்றக்கூடிய ஒரு செல்வமாக இருந்துவிடக்கூடாது. கைலாய கூட தூர தம்பைன அகனியாயின்கும் உங்களில் உள்ள செல்வந்தர்களுக்கு மத்தியிலேயே சுற்றி வரக்கூடிய ஒன்றாக செல்வம் இருந்துவிடக்கூடாது. உனது உறவுக்கு கொடு, ஏழைக்கு கொடு, தாய்க்கு கொடு, தந்தைக்கு கொடு, மனைவிக்கு கொடு, பிள்ளைகளுக்கு கொடு, அண்டை வீட்டாருக்கு கொடு, தூரத்து அண்டை வீட்டாருக்கு கொடு, உனது கொள்கையைச் சேர்ந்த நண்பனுக்கு கொடு, உனது கொள்கையைச் சேர்ந்த நண்பனுக்கும் கொடு. எப்படி இப்படி செல்வத்தில் நீ சம்பாதித்தாலும் கூட அதிலே தர்மத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபர்பாக்கினான். கட்டாயமான தர்மம் இருக்கிறது, உபரியான தர்மம் இருக்கிறது ஒன்றா. இரண்டாவது, நீ சம்பாதித்த செல்வமாக இருந்தாலும் கூட அதை விரயம் செய்யாதே, அதை விரயம் செய்யாதே, அனாவசியமாக செலவு செய்யாதே. காசுதான் செலவு பண்ணாத, தேவையில்லாத இடத்துல செலவு பண்ணாத, அந்த செல்வத்தை கொண்டு குடிக்காதே, அந்த செல்வத்தை கொண்டு சூதாடாதே, அந்த செல்வத்தை கொண்டு விபச்சாரத்திற்கு செல்லாதே, அந்த செல்வத்தால் நீ பெருமை மகதைக்கு நீ ஆளாகாதே, இப்படியெல்லாம் இஸ்லாம் பொருளாதாரத்திலே கட்டுப்பாட்டை கொடுக்கிறது. பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு அதில் நீதம் இருக்க வேண்டும், அமானத் அமானிதம் இருக்க வேண்டும். இருப்பதை விட அதிகமாக கூறி ஒரு பொருளை வியாபாரம் செய்வதை உலகத்திலே இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் ஹராம், தடுக்கப்பட்ட குற்றம் என்று சொல்கிறது. நஜிஸ், ஒரு பொருள் எந்த தன்மை இருக்கிறதோ அந்த தன்மையை விட அதிகப்படியாக சொல்லக்கூடாது. இரண்டாவது, வாங்கக்கூடியவர்களுக்கு வீணான ஆசைகளை ஊட்டி பொருளை வாங்க வைக்காத இஸ்லாம் சொல்கிறது. புரியுதுங்களா? வாங்குவதன் மீது பரிசுகளை அறிவிக்காதே இஸ்லாம் சொல்கிறது. இப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இத்தனை கொள்கைகளும் இந்த கம்யூனிச அல்லது முதலாளித்துவ பொருளாதார கொள்கைக்கு எதிராக இருக்கிறது. என்ன செய்தார்கள் முஸ்லிம்களை? இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பொருளாதார கொள்கையின் மீது வெறுப்பை உண்டாக்கினார்கள். என்னங்க, நீங்க சம்பாதிச்ச காசு உங்க இஷ்டத்துக்கு நீங்க செலவு பண்ண முடியாதா? நீ ஏன் அப்படி பயன்படுத்த முடியாதா? மனசு கலப்பானா இல்லையா? பலவீனமான இந்த மனிதன், நப்சுக்கும் சைத்தானுக்கும் அடிமையான இந்த மனிதன், அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மனதளவில் அந்த கட்டுப்பாட்டில் இருந்து வெளியாக நினைக்கிறான். அவர்களை பொறுத்தவரை என்ன பார்த்தீர்கள் என்றால், படிப்புகள்ல சில படிப்பு இருக்கு. என்ன படிப்புன்னு சொன்னா, மக்களை ஏமாற்றி எப்படி சம்பாதிப்பது, மக்களை ஏமாற்றி எப்படி சம்பாதிப்பது, ஒன்றுமே இல்லாத குப்பைகளை எல்லாம் விளம்பரப்படுத்தி மக்களை எப்படி வாங்க வைப்பது, ஒன்றுமே இல்லாத குப்பைகளை எல்லாம் விளம்பரப்படுத்தி மக்களை எப்படி வாங்க வைப்பது, மக்களை எப்படி ஏமாற்றுவது, அவர்கள் பெரிதாக மதிக்கக்கூடிய அவர்கள் நேசிக்கக்கூடிய ஒருவனையோ ஒருத்தையோ அந்த பொருளை பயன்படுத்தும்படி அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து விட்டு சில்லறை காசுக்கு கூட பெருமதி இல்லாத ஒரு பொருளை பல நூறுகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு பொருளாதாரம் மார்க்கெட்டிங். இது பேரு என்ன? மார்க்கெட்டிங். ஒருத்தர் மார்க்கெட்டிங் படிச்சேன்னு சொன்னாருன்னா கொஞ்சம் உஷாராயிருங்க, இவர் ஏமாத்துவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிசினஸ் மார்க்கெட்டிங் எல்லாரையும் சொல்லுங்க. இல்லாத ஒன்றை ஒரு பிரமிப்பாக ஓட்டுவது, டெக்னிக்ஸ். என்ன டெக்னிக்ஸ்? வியாபார டெக்னிக்ஸ். குறையை மறை, இல்லாததை சொல்லு, வீணான ஆசைகளை விட்டு, கவர்ச்சியை கொடு, அதனால் அவர்களை வாங்கவை. வாங்க முடியலையா? பரவாயில்லை, அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? 10 ரூபா கொடுத்துட்டு 10,000 பொருளை கூட எடுத்துருப்போங்க. அப்புறமா மீதிய தவணையில கட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான், 1 ரூபாதான் ஒரு தவணைக்கு எக்ஸ்ட்ரா. எப்படி இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் யோசித்து பாருங்கள். இப்படி வியாபாரத்திலே அவர்களுடைய அந்த யுக்திகள், இதன் மூலமாக முஸ்லிம் உலகிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் முஸ்லிம்கள். அவர்களுடைய அந்த வியாபார அந்த துறையிலே படித்தவர்கள் தான் தங்களின் வியாபாரங்களை நடத்துவதற்கு தகுதியானவர்கள் என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் இந்த யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய வியாபார போக்குகளிலே அவர்கள் விழ ஆரம்பித்தார்கள். அடுத்து என்ன? வியாபாரம் என்று வந்துவிட்டால் அவர்கள் அவங்களும் சில நீளமான கொள்கையை வச்சிருக்காங்க. எப்படி? இந்த ஃபார்முலா இன்டிகிரன்ஸ் போடுறாங்களா இல்லையா? அவ்வளவு தான். அதிலும் எத்தனை அவர்களுடைய அநியாயங்கள் இருக்கின்றன. இப்படி ஒரு சில விஷயங்களிலே வெளிப்படையாக இருந்துவிட்டு நூற்றுக்கணக்கான விஷயங்களிலே மறைமுகமான சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டதுதான் அவர்களுடைய வியாபார கொள்கை. உணவு என்று வந்துவிட்டால் ருசியை கொடு, அதனால மனுஷன் செத்தாலும் பிரச்சனை கிடையாது. மனிதனுக்கு விஷமாக இருக்கக்கூடியதை அரசாங்கம் அங்கீகரித்துக் கொண்டால் கொடுக்கலாம். எப்படி? புரியுதுங்களா? மனுஷனுக்கு விஷம், அதை சாப்பிட்டால் அதை குடித்தால் சாவா, பரவாயில்லை, அரசாங்கத்துடைய அங்கீகாரம் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். இது எப்படி நீங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு யாராவது கேட்கலாம். கேப்பீங்களா? நீ பண்ண சும்மா சொல்லிட்டு பண்ணாங்கன்னா கேட்டுட்டு இருக்கோம். என்ன சொன்னீங்களா? சிகரெட் என்ன? சிகரெட் என்ன? அரசாங்கத்தில் லைசன்ஸ் வாங்கிக்க, வித்துக்க, கம்பெனி நடத்திக்க, எங்களுக்கு டாக்ஸ் கொடுக்குற அஞ்சு ரூபா பாக்கிட்டு 50 ரூபாய்க்கு விட்டுக்க, அஞ்சு ரூபா பாக்கிட்ட 50 ரூபாய்க்கு விட்டுக்க, 45 ரூபா நீ இரு, நீ எனக்கு ஒரு 15 ரூபா கொடுத்துரு மிச்சம் தண்ணி எடுத்துக்க. மது என்ன, சாராயம் என்ன, சூதாட்ட கிளப்புகள் என்ன, இப்படி நீங்கள் எண்ணிக்கொண்டே போகலாம். அந்த விளம்பரங்கள் அடிப்பட்ட பிராண்ட் மக்களுக்கு ஒரு மோகத்தை ஏற்படுத்துவது, இன்ன கம்பெனி இன்ன பிராண்ட் அப்படின்னு சொன்னா அதுக்கு விலை. இப்படி பல விஷயங்களிலே பார்க்கிறோம், மக்களுக்கு கெடுதியாக இருந்தாலும் கூட அதை எப்படியாவது அரசாங்கத்துடைய அனுமதிக்கு கொண்டு வந்து விட்டோம் என்றால் அதை இருக்கலாம் வாங்கலாம். இப்படி உலகத்திலே நூற்றுக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே மக்களை அதற்கு அடிமையாக்கி மக்களின் வாழ்க்கையோடு விளையாடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த விஷயத்திலே நபிக்கு கூறி நமக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை சொல்கிறான். வலன் தர்வா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹு. நபியே, நீங்கள் அவர்களுடைய கொள்கையில் செல்லாதவரை அவர்கள் உங்களை கொண்டு திருப்தி அடைய மாட்டார்கள். அதே போலதான் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்வதாக பாருங்கள், முஸ்லிம்களே நீங்கள் அவர்களுடைய வழியிலே செல்லாதவரை உங்களை கொண்டு அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். என்னதான் நீங்க சமூக நன்னிணக்கம் பேசினாலும் சரி, ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, அவர்களது நோக்கம் என்ன, உங்களை கிறிஸ்தவர்களாக யகுதிகளாக மாற்ற வேண்டும். ஒன்று, முற்றிலுமாக மாற்ற வேண்டும். இல்லை என்றால் கொள்கை அளவிலே, செயல்பாட்டின் அளவிலே, ஒழுக்க அளவிலே, கலாச்சார அளவிலே உங்களை மாற்றிக் கொண்டு வர வேண்டும். நம்ம பார்க்கிறோம் முஸ்லிம்களில் ஜும்மா தொழுது விட்டு வெளியேறுவார்கள், ஜும்மா தொழுது விட்டு வெளியேறுவார்கள், பெருநாள் தொழுது விட்டு வெளியேறுவார்கள். அவர்களிலே பாதிக்கு மேற்பட்ட மக்களை முஸ்லிமா என்று நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ மஸ்ஜிதிலிருந்து வெளியே வர்றாங்க என்பதற்காக வேண்டுமானால் சலாம் சொல்லலாம். எப்படி மற்றபடி அவர்களை பார்த்தால் ஒரு முஸ்லீம் என்ற உணர்வு வரவே வரும், வருமா? முகத்தில் அடையாளம் இல்லை, உடையில் அடையாளம் இல்லை, எந்த விதத்திலும் அவனை பார்த்தால் முஸ்லீம் என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவனை உருமாற்றி சிதைத்து, எப்படி சைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, பல யுகையிலும் கல்லா, சைத்தான் சொல்கிறான் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் நீ என்னை கொஞ்சம் விட்டு பாரு, இவனுடைய தூண்டி தூண்டி விட்டு 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 நீ அவர்களுக்கு கொடுத்த உருவத்தையே மாற்றும்படி நான் செய்து விடுவேன், நீ அவர்களுக்கு கொடுத்த உருவத்தையே மாற்றும்படி நான் செய்து விடுவேன். அந்த மாதிரி தான் இன்று நாம் பார்க்கிறோம். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் இந்த விஷயத்திலே மிகவும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். இது ஒரு சாதாரணமான விஷயமா எடுத்துக்கொள்ளாதீர்கள். டிரெஸ் தானே எப்படி போட்டா என்ன இருக்கு, இது ஒரு ஸ்டைல் தானே, என்ன ஸ்டைல், யாருடைய ஸ்டைல், சைத்தானுடைய ஸ்டைல், இபிலீசுடைய ஸ்டைல், அல்லாஹ்வின் எதிரியுடைய ஸ்டைல், இஸ்லாமின் எதிரியுடைய ஸ்டைல் நமக்கு வேணுமா? இன்றைக்கு பெண்களை பார்த்தீர்கள் என்றால் அவங்க பார்க்கிற சினிமா சீரியல் எல்லாம் பாதுகாக்கட்டும், அதை கூடித்தான் அவர்கள் தங்களது பொருட்களை உடைகளை வாங்கக்கூடிய அளவுக்கு இன்று இருக்கிறது. நம்ம என்றைக்காவது போனா ஏதாவது கடைக்காரங்க சொன்னாங்கன்னா என்னென்ன அவரு இல்லாத சீத்தானது முஸ்லீம் கடை இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னா, ஆமாங்க நீங்க ஒருத்தர் வந்து இப்படி சொல்லுவீங்க, வர்ற 99 கஸ்டமர் எப்படி கேட்கறாங்க, அதை சொல்லிதானே கேட்கறாங்க, நாங்க என்ன செய்ய முடியாம அதை சொல்லித்தானே விற்க முடியும். இப்படி பாருங்க, நல்லா பாருங்க. சரி, இப்ப அல்லாஹு தஆலா அடுத்து என்ன சொல்கிறான், குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. நபியே சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய நேர்வழி நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேர்வழி, ஹுவல் ஹுதா, அதுதான் நேர்வழி, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேர்வழி அதுதான் நேர்வழி. அப்போ வலையினித்தவாகும், அந்த நேர்வழியை விட்டுவிட்டு அவர்களின் விருப்பங்களை நீங்கள் பின்பற்றினால், இந்த இடத்துல மில்லத்தகம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அவர்கள் விரும்புகிறபடி நீங்கள் அவர்களின் விருப்பங்களை நீங்கள் பின்பற்றினால், இந்த மார்க்கத்தின் எழுவும் உங்களுக்கு வந்ததற்கு பிறகு எதை அல்லாஹ்வுடைய சட்ட விளக்கம் உங்களுக்கு வந்ததற்கு பிறகு, ஒழுக்கம் எது மானக்கேடு எது என்று உங்களுக்கு விவரிக்கப்பட்டதற்கு பிறகு, ஒழுக்கமானது இந்த ஆடை ஒழுங்கீனமானது, இது நீதமானது இது நீதமற்றது, இது நேர்மையானது இது நேர்மையற்றது, எல்லாவற்றையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறானா இல்லையா? பாஜல்லதி தெளிவான அழிவை அல்லாஹ் அனுப்பிவிட்டார். இதற்கு பிறகும் அவர்களுடைய விருப்பங்களின் பக்கம் நீங்கள் சென்றால் உங்களை பாதுகாப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், உங்களுக்கு உதவுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிக தெளிவாக சொல்கிறான், முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு அவர்களுடைய தீனிலே இருக்கிறது, இடஒதுக்கீட்டிலே அல்ல. முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு அவர்கள் தீனை பேணுவதிலே இருக்கிறது. இதனால் அவர்கள் பரிதேசிகளாக மக்களுடைய பார்வையிலே தெரிந்தாலும் சரி, சரி பெரிய படிப்பு போட்டு கோட்டு போட்டு சூட்டு போட்டு டை கட்டி குப்பதான், எது இல்லை என்றால் தீன் இல்லை என்றால், நீ முஸ்லிம் என்றால் இஸ்லாமை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவனாக, இஸ்லாமின் அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக, இஸ்லாமிற்காக நீ வேலை செய்யக்கூடியவனாக இருந்தால் நீ முஸ்லீம். அப்படிப்பட்ட அதிகாரியாக நீ இருந்தால் அப்போ இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் படம் அல்லாஹ் உதவி செய்வானா? ஆனால் இன்று பெரும்பாலும் என்ன நடக்கிறது? துன்யாவுக்காக தீனை விற்கக்கூடியவர்கள் உலாயிகள், நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை வாங்கிக் கொண்டவர்கள், அரசியலுக்காக கோயிலுக்கு செல்பவர்கள் எத்தனை பேர், அரசியலுக்காக பூஜைக்கு செல்பவர்கள் எத்தனை பேர், அதிகாரத்துக்காக காபிர்களின் சடங்குகளை நடத்தி வைப்பவர்கள் எத்தனை பேர். இதுதான் மக்கள் விரும்பக்கூடிய முன்னேற்றமா? அல்லாஹ் சொல்கிறார், சரி உனக்கு காசுல தான் கண்ணியம் இருக்கு, பதவியில தான் கண்ணியம் இருக்கு, இந்த துன்யாவுடைய அரசியல்ல தான் உனக்கு பாதுகாப்பு இருக்கு என்று சென்று நீ எனது மார்க்கத்தை துறக்க பார்க்கிறாயா? இந்த மார்க்கத்துடைய அறிவு வந்ததற்கு பிறகு, அல்லாஹ்வுடைய தெளிவான சட்டத்தின் அறிவு உங்களுக்கு வந்ததற்கு பிறகு, ஏதாவது ஒன்று நம்ம சொல்ல முடியுமா இதுல நமக்கு வழிகாட்டுதல் இல்லை என்று சொல்லி? வியாபாரத்திலிருந்து, நீதித்துறையிலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து, குடும்பவியலிலிருந்து, அரசியலில் இருந்து, ஆட்சி நடத்துவதிலிருந்து, அத்தனைக்கும் அல்லாஹ்வுடைய அழிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், இதன்படி சென்றால் நாங்கள் முன்னேற முடியாது, உயர முடியாது, கண்ணியத்தை பெற முடியாது. இதெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்தி பேடிக்கொண்டு இருந்தவர்களாக நாங்கள் மேலே போக முடியாது, எப்படியாவது மேலே போகணும் காபிர்களுக்கு போட்டி போட்டு எதை படிச்சாலும். முஸ்லிம்கள் என்று எதை எதற்கோ புரட்சி செய்கிறார்கள், ஆனா எங்கேயாவது தீனின் அடிப்படையில புரட்சி இருக்கிறதா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். படிப்புல ஒரு படிப்பு இருக்கு, கேட்டரிங் சர்வீஸ், சரியா இருக்குங்களா? எனக்கு தெரியாது, பெரியவங்க நீங்களா உட்கார்ந்து இருக்கிறீங்க, படிச்சவங்க, நான் எட்டாம் கிளாஸ் தான், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு மேல அல்லாஹ் என படிக்க முடியும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது வரைக்கும் ஏண்டாவது உப்புரை படிச்சோன்னு கவலைப்படுவேன், அது வரைக்கும் அவ்வளவு குப்புரை ஏண்டா படுத்து ஏண்டா அந்த ஸ்கூலுக்கு போனேன்னு கவலைப்படுது. என்ன சின்ன பிள்ளையிலேயே மனசா கணக்கிருக்க மாட்டாங்களா? புராணி தவிர எதையும் நான் தெரிஞ்சிருக்க கூடாது. கேட்டரிங் ஒரு படிப்பு இருக்கு, முஸ்லீம் கல்லூரிகளையும் நடத்துறாங்க, அங்க நடத்துறாங்க, இங்க நடத்துறாங்க, பல இடங்களில் நடத்துறாங்க, பல முஸ்லீம் மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த ஈடு என்னென்னமோன்னு போராட்டம் பண்றாங்களே, ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக இருந்த நிலையில் அவன் பொருளாதார தொழில் சார்ந்த கல்விகளை அவன் படிக்க வேண்டும். அந்த கல்வியில் அவனுடைய மதத்தை கெடுக்கக்கூடிய, அவனுடைய கொள்கையை கெடுக்கக்கூடியது இருக்கக்கூடாது. இது தேவையா இல்லையா சொல்லுங்க? நீங்க கேட்டரிங் படிப்புன்னு படிச்சு உங்களுடைய பிள்ளைங்களை அனுப்புனீங்கன்னா பன்னிக்கறி சமைக்கிறது அவன் கத்துக்கணும். இப்படி பன்னிக்கறி சமைக்கிறத அவன் கத்துக்கணும், பன்னிக்கறிய கையால அவன் வெட்டணும்,
அதை சமைச்சு அவன் சர்வீஸ் பண்ணணும். சாராயம் எப்படி ஊத்தி கொடுக்கறதுங்கிறது அவன் படிக்கணும். இடையில முஸ்லீம் காலேஜில் ஒரு காலேஜில் இந்த கோர்ஸ் ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சு கடைசியில் என்னடா அவங்க இல்லாம நிச்சய தரஞ்சு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அந்த கோர்ஸை நிப்பாட்டினான். பாருங்க எப்படிப்பட்ட திணிப்பு இது பாருங்க. புரியுதுங்களா? கல்வி தேவை, ஆனால் அந்த கல்வியின் வழியில் எதை திணிக்கிறார்கள்? இவ்வளவு பெரிய ஹராமை முஸ்லீமின் மீது திணிக்கிறார்கள். சரி, இப்ப அக்கௌண்ட்ஸ் ஒரு படிப்பு தேவையா இல்லையா? கண்டிப்பா தேவை. ஆனால் வட்டி கணக்காத ஒரு அக்கௌண்ட்ஸ் படிப்பை முஸ்லீமால் படிக்க முடிகிறதா? படிக்க முடியவில்லையே. அப்ப இதில் என்ன மாற்றங்களை நீங்கள், இதில் எந்த மாற்றங்களையும் கொண்டு வராமல் கல்வி திட்டம் குஃபுரின் அடிப்படையில் அமைந்த கல்வி திட்டம், வேலை வாய்ப்பு குஃபுரின் அடிப்படையில் அமைந்த வேலை வாய்ப்பு திட்டம், இடஒதுக்கீடு கேட்டா நீ நரகத்தில் தான் இடஒதுக்கீடு கேட்க. எங்க மாணவன் ஐஏஎஸ் ஆகணும், கண்டிப்பா ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஆனா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் காரணமாக அவன் இஸ்லாமை விட்டு வெளியேறிவிடக்கூடாது. போலீஸ்ல கண்டிப்பா முஸ்லீம் இருக்கணும், ஆனால் இஸ்லாமை விட்டு அவர் வெளியேறிவிடக்கூடாது. ஓ கோயிலுக்கு உன்னுடைய இந்து மதத்தை சேர்ந்த ஒருவனை பாதுகாப்புக்கு போடு, ஓ கோயில் ஊர்வலத்துக்கு உனது இந்து மதத்தை சேர்ந்த ஒரு போலீஸை பாதுகாப்புக்கு போடு, அது எதுக்கு முஸ்லீம் அதிகாரியை பாதுகாப்பு போடுற? புரியுதா? ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி கோயிலுக்கு போறாருந்தா அவருக்கு பாதுகாப்புக்கு முஸ்லீம் கான்ஸ்டபிள் தேவையா? இது புரியுதா உங்களுக்கு? இப்படி நூற்றுக்கணக்கான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டே போகலாம். அனுபவிக்கவும் செய்ய வைத்துக் கொண்டு இஸ்லாமை முற்றிலுமாக தூக்கி எறிந்துவிட்டு என்ன தேவை? தூக்கி தேவை, பதவி தேவை. அல்லாஹ் சொல்றான், வலியும் உங்களை யாராலும் பாதுகாக்க முடியாது என்னை தவிர, உங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது என்னை தவிர, போசினியால நடந்ததையும் சச்சனியால நடந்ததையும் நினைத்து பாருங்கள். அதற்கு பிறகு நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்றால் அது ஒரு சிறிய காலத்திலே முடிந்து விடாது. எங்கெல்லாம் உலகத்திலே, காஷ்மீரே எடுத்துக்கொள்ளுங்க, இந்த சோதனை ஏன் அவர்கள் மீது தாக்கப்பட்டது? முற்றிலுமாக காவிரிகளின் கலாச்சாரத்திலே கரைய ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகுதான் இந்த சோதனை. விபச்சாரத்திலிருந்து, மதுவிலிருந்து, ஆடலிலிருந்து, பாடலிலிருந்து அத்தனையிலும் முஸ்லிம்கள் கரைய ஆரம்பித்தார்கள். இன்று இந்த சோதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீனாக இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாடுகளிலே முஸ்லிம்கள் அவதிப்படுகிறார்களோ, முதலில் இஸ்லாமிய அடையாளத்தை விட்டு விலகினார்கள், அல்லாஹ்வின் சட்டங்களை அவர்கள் தூர எறிந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்ப யாரை பார்த்து அல்லாஹ் இந்த எச்சரிக்கையை சொல்கிறார்? நபியை பார்த்து. நபியே, நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய நேர்வழிதான். அல்லாஹ்வுடைய நேர்வழிதான் நிச்சயமாக. நபியே அதுதான் நேர்வழி. சிந்திச்சு பார்க்க கூடாது நீங்க மற்ற விஷயத்தை. இந்த ரவுண்ட விட்டு, இந்த சர்க்கிளை விட்டு நீங்க வெளியே போகவே கூடாது. இதுக்குள் இருந்து கொண்டுதான் நீங்க எந்த புரட்சி வேணாலும் பண்ணலாம். இதுக்கு வெளியில போய் சென்றீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்காது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு வெளியில போய் சம்பாதிக்கலாம் நினைச்சா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு வெளியில போய் டிகிரி வாங்கலாம் நினைச்சா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு வெளியில போய் அரசியல் செய்யலாம் நினைச்சா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்காது. எதா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தீனுக்கு வெளியில போய் வலையினி தபாத்தும் நபியே, தெளிவான இல்மு உங்களுக்கு, ஹலால் ஹராமுடைய இல்மு, வேதத்தின் சட்டம் உங்களுக்கு வந்ததற்கு பிறகு இதை விட்டு வெளியேறி போய் அவர்களின் விருப்பங்களை நீங்கள் பின்பற்றினால் உங்களை பாதுகாப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அப்ப இந்த வசனத்தின் மீது நமக்கு நம்பிக்கை வர வேண்டுமா இல்லையா சகோதரர்களே? பொறுமையாக இருக்க வேண்டும். மார்க்கத்தை பேணக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு இன்று பெரிய ஒரு சோதனை. அவனுடைய தாடி விஷயத்திலே சோதனை, அவனுடைய தொழுகையின் விஷயத்திலே அவனுக்கு சோதனை, அவனது உடையின் விஷயத்திலே அவனுக்கு சோதனை, ஹலால் ஹராமை பேணும் போது அவனுக்கு சோதனை. ஆனால் அவன் பொறுமையாக இருப்பானே ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி வரும். கண்டிப்பாக அவருடைய ரிசல்ட் அவனுக்கு பணிந்து வரும். அவன் ரிசுக்கு பணிய வேண்டிய அவசியம் இல்லை, அவனுடைய வேலை அவனுக்கு பணிந்து வரும். இதற்கு தேவை என்ன? உறுதியான ஈமான், உறுதியான வீரம். அல்லாஹ்வின் மார்க்கத்தை பற்றி பிடிக்கக்கூடிய எனக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். கண்ணியம் அல்லாஹ்வுக்கு, கண்ணியம் அல்லாஹ்வின் தூதருக்கு, கண்ணியம் மூமின்களுக்கு. அப்ப அந்த உறுதி வேண்டும், சபுர் வேண்டும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்ச நாளைக்கு நெருக்கடி வரலாம், கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை வரலாம், ஆனா உறுதியா இருக்கணும். இந்த என்ன செய்கிறார்கள், கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்த உடனே நானும் சமாளிச்சுதான் பார்த்தேன், ஆனா ஒண்ணு அமையற மாதிரி தெரியல, அதான் தாரிய கற்பனை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 120வது வசனத்தை வீடுகளுக்கு சென்று திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்கிறார், இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை இஸ்லாமை விட்டு நம்மை வெளியேற்றாதவரை அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். அப்ப அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்ற இந்த நேர்வழியின் எளிமை நாம் கொடுத்ததற்கு பிறகு அவர்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நாம் செல்வோம். ஆனால் எந்த விஷயத்தில் சென்றாலும் சரி, அல்லாஹ்விடமிருந்து நம்மை பாதுகாப்புவரோ, நமக்கு உதவி செய்வோரோ இருக்க மாட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அல்லாஹ்வுடைய இந்த தீனிலே உறுதியாக இருக்கக்கூடிய நல்ல மூமின்களில் என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலி வலக்கும் ஃஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.